ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 3, கர்மயோகம், பதம் 19. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபோ நித்யானந்தம், ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. தஸ்மாத் ஆஸக்த சததம் கார்யம் கர்ம சமாச்சரம், ஆஸக்தோ ஹி ஆச்சரம் கர்மம் பரம் ஆப்னோதி புருஷம். தஸ்மாத் ஆஸக்த சததம் கார்யம் கர்ம சமாச்சரம், ஆஸக்தோ ஹி ஆச்சரம் கர்மம் பரம் ஆப்னோதி புருஷம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். எனவே செயலின் பலன்களில் பற்றுதல் கொள்ளாமல் கடமைக்காக செயலாற்றுவாயாக. பற்றின்றி செயலாற்றுவதால் ஒருவன் படத்தை பரத்தை அடைகின்றான். ஓம் ஞான திமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன் மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நமா ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே, நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்ததீஷதாரணி, பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம், பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ரமந் மருதை சுன்வந்தி திவ்யைஸ்தவை வேதை சாங்க பத க்ரம உபநிஷத் காயந்தி யம் காயந்தி யம் சாமகம், தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினம், யஷந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹம். ஹரே கிருஷ்ணன். நம்ம இப்ப பதம் 19 அத்தியாயம் 3 கர்மயோகத்தில் இருக்கோம். இந்த பதத்தில் பகவான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். நம்ம எந்த விதமான காரியத்தை செய்தாலும் அதன் பற்றுதல், அதன் பலன்களின் மீது பற்றுதல் கொள்ளாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். அப்படி பலன்களின் மீது பற்றுதல் கொள்ளாமல் செய்யும் பொழுது நம்ம வந்து பகவான் பரத்தை அடைய முடியும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். உதாரணத்துக்கு 2015 சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தின் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் உதவி செஞ்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி செஞ்சாங்க. உலகமே பார்த்து ரொம்பவும் சென்னையில் இருக்கிற மக்களை வந்து ரொம்பவும் புகழ்ந்தார்கள். பரவாயில்ல, எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மனித நேயம் இன்னும் இருக்கிறது. நிறைய பேர் இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனித நேயம் யாருக்கும் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, மனித நேயமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து உதவி செஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா கோடீஸ்வரர்கள் கூட அவர்களோட நிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த வெள்ளம் வரும்போது கோடீஸ்வரர்கள் கூட கட்டின உடையோடு வந்து வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு வெள்ளம் வந்து, ஏகப்பட்ட வெள்ளம் வந்துருச்சு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து உதவி புரியறதுக்காண்டி வந்தாங்க. அப்படி வர்ற பொழுது சில மக்கள் வந்து உதவி பண்ணும்பொழுது அவங்களோட மனோநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புண்ணியம் அவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து இவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ புண்ணியம் வரும், நம்ம வந்து அதுக்காண்டி வந்து நிறைய பேர் வந்து முன் வருவாங்க. அப்படி அந்த மாதிரி புண்ணிய காரியம், நான் வந்து இவ்வளோ பேருக்கு நான் உதவி செஞ்சேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ புண்ணியம் வரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கிறது. அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் பொழுது அடுத்த ஜென்மத்திலையோ இந்த ஜென்மத்திலையோ அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்ன ஆக வேண்டியது இருக்குது, பிறவி எடுக்க வேண்டியது இருக்குது. பிறவி எடுத்து நம்ம யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சோமோ அதனுடைய பலன் நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்காண்டி ஒரு பிறவி எடுக்க வேண்டி வரும். ஒரு பிச்சைக்காரர்களோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கொடூரமான கோரமான ஒரு பிச்சை எடுக்கிற தொழில். ஏன் அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட அவர் வந்து பிச்சை எடுக்கிறார்கள். அவர்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா பல பிறவிகள் எடுக்க வேண்டி வரும். பல பிறவிகளை எடுத்து அவர்கள் யார் யார்கிட்டெல்லாம் பிச்சை எடுத்தார்களோ அவர்களுக்கு எல்லாமே திருப்பி கொடுக்குற அவ்வளோ பேருக்கும் திருப்பி அவர் வந்து கடன் வாங்குறது போல தான். பிச்சை எடுக்கிறதுங்கிறது சாதாரண நம்ம நினைக்கிறோம் 1 ரூபாயத்துக்கு அவர் தட்டில் போட்டு நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறது. இதை ஆக்சுவலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடன் கொடுக்குற மாதிரி, கடனை ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கும்பொழுது அவர் திருப்பி அடைத்தே ஆக வேண்டும், இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ வந்து. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா பிச்சை எடுக்கிற தொழில் வந்து ரொம்பவும் மோசமான தொழில். ஏன்னா பல லட்சம் பேர்கிட்ட வந்து அவர் 1 ரூபாயா 2 ரூபாயா வாங்கிட்டே இருக்கார். அவ்வளோ பேருக்கும் வந்து அவர் பல ஜென்மங்கள் எடுத்து திரும்பி அடைக்க வேண்டி வரும். அதுபோல் நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய மனநிலை புண்ணியம் செய்ய வேண்டும், நம்ம உதவி செய்தால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு பலனை எதிர்பார்த்து செய்கிறார்கள். அப்புறம் ரெண்டாவது விதமான அடுத்த தரமான மக்கள் எப்படி பார்த்தோம் அப்படின்னா உதவி செய்ய முன் வரும் பொழுது எனக்கு வந்து இவ்வளோ புகழ் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து செய்வாங்க, எனக்கு வந்து இவ்வளோ புகழ் கிடைக்கணும், எனக்கு வந்து புகழ் கிடைக்கணும், அவங்களுக்கு என்ன என்னென்னா வந்து பெருசாக வந்து இவ்வளோ பேருக்கு நான் உதவி செஞ்சேன் அப்படின்ட்டு வந்து செய்தித்தாளில் வந்து அவர்களோட புகைப்படத்தோடு சேர்த்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ ஒரு வந்து உதவினார் அப்படிங்கிறத அவர் போட்டுக்கிறது அவருக்கு ஒரு பெருமை. அதுக்காண்டி நிறைய பேர் வந்து உதவுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த விதமான தரம் பார்த்தீங்கன்னா நம்ம உதவி செய்யும் பொழுது நிறைய மக்கள் வந்து அவரை பாராட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றலைன்னா நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுருப்போம், நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு பல விதமான மக்கள் வந்து பல விதமாக பாராட்டும் பொழுது அவர் வந்து அந்த பாராட்டுதலுக்கு காண்டி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து உதவி செய்கிறாரு. அடுத்த விதமான மக்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடமைக்காக மட்டுமே வந்து செயலற்றார். அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா ஐயோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ துன்ப மக்கள் வந்து துன்பப்படும் பொழுது நம்மளோட கடமை என்ன அப்படின்னா அடுத்தவங்கள போயிட்டு துன்பப்படும் பொழுது வந்து ஒருத்தன் வந்து புதைக்குழியில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் ரோட்டில் வேணால் அடிபடுத்து அப்படியே பிளட்டு வர வர ரத்தம் வர சொட்ட சொட்ட அப்படியே கிடப்பான். இவங்க மக்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவரோட வேலை உண்டு அவங்க உண்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தெல்லாம் வந்து அப்படி கிடையாது, யாரோ ஒருத்தர் ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னா ஊரே எல்லாம் சேர்ந்து வந்து உதவி பண்ணுவாங்க. அதாவது ஒரு குரங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஒன்று அடிபட்டுருச்சுன்னா கூட வந்து ஒரு விலங்கினம் கூட என்ன பண்ணோம் அடிபட்டுருச்சுன்னா வந்து உதவி செய்ய வரும் பக்கத்தில். ஆனால் மனிதர்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்காங்க, எங்கே ஓடுறாங்கன்னு வந்து தெரியாது ஆனால் ஓடிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. எவனா வந்து இறக்கும் தருவாயில் வந்து ரோட்டில் அடிபட்டு கிடந்தானா கூட அவரை வந்து யாருமே உதவி செய்யறதே கிடையாது. ஏன்னா மனித நேயம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகிறது. அதனால் இன்னொரு மக்கள் அடுத்த தரமான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி கடமைக்காண்டி அவர்களுடைய என்னோட கடமை, நான் வந்து ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படும் பொழுது என்னோட கடமை என்ன அப்படின்னா அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற கடமைக்காண்டி மட்டுமே தான் வந்து அவர் வந்து உதவி செய்வார். அவர் உதவி செய்யும் பொழுது நீங்கள் வந்து புகழ்ந்தாலும் சரி புகழ்னாலும் சரி அவர் எதுவும் கவலையே பட மாட்டார். ஆனால் அதுக்கு மேலே சொன்ன உதாரணம் சொன்னாங்கல்ல, புண்ணிய வரணும்னு சொல்கிறவர், இல்லை வந்து புகழ் வரணும்னு சொல்கிறவர், இல்லை பாராட்டு வர்றதுன்னு சொல்கிறவர், அவர்கள்லாம் வந்து பலன்களின் மேலே பலன்களை மேலே அவர்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறதுன்னா பற்றுதல் கூட செயலாற்றுறாங்க. அவர்கள் எல்லாமே வந்து பற்றுதல்களாக செயலாற்றுறார்கள். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கடமைக்காண்டி மட்டுமே எனது கடமை உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து உதவி செய்கிறார். அதான் கிருஷ்ணர் அந்த பதத்தில் என்ன பரிந்துரைக்கிறார் அப்படின்னா எந்த காரியத்தை செய்தாலும் பற்றுதல் இல்லாமல் கடமை, இது வந்து தனது கடமை அப்படின்ட்டு செயலாற்ற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கணவன் ஒரு மனைவி வந்து தினந்தோறும் சமைக்கிறாங்க கணவனுக்காண்டி. அப்போ பெண்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா பெண்களுடைய சுபாவமும் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு யார்னா அவரை புகழ்னோ அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட பொதுவாகவே எல்லா பெண்களிடமே வந்து இருக்கும். அவங்க அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் ஆண்களுக்கு என்ன சுபாவம் அப்படின்னா பாராட்டுறோம், அடுத்தவங்களை வந்து பாராட்டணும் அப்படிங்கிற சுபாவம் வந்து ரொம்பவும் வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கும். சில ஆண்கள் மட்டும்தான், ஆண்கள் மட்டும்தான் வந்து நீ சமைச்ச சமையல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 99% ஆண்களோட மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க பாராட்டவே மாட்டாங்க. ஆனா பெண்களுடைய மனோநிலம், 99% பெண்களுடைய மனோநிலம் எப்படி, மனோ நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சமைச்சதுக்கு அப்புறம் யாருன்னா பாராட்டுவாங்களா அப்படின்னு அவங்களோட மனோநிலைமை அப்படி இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி சமைக்கிறோம், பெண்கள் ஒரு பெண்கள் நினைக்கிறாங்க தாய்மார்கள், இன்றைக்கி யாருமே என்னை பாராட்டவே இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தினந்தோறும் வந்து சமைச்சு சமைச்சு கொடுக்குறேன், ஆனால் ஒரு நாள் கூட என்னோடய கணவன் வந்து என்னை பாராட்டவே இல்லை, நான் எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து சமைக்கிற வேலையை வந்து விட்டுடுவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விருப்பமே இருக்காது, சமைக்கிறதுல வந்து ஒரு விருப்பம் இருக்காது. அதனால தான் பகவான் என்ன சொல்கிறார் இந்த பதத்தில் அப்படின்னா, எந்த விதமான பலன்களின் மேல் பற்றுதல் வைக்காமல் கடமைக்காண்டி மட்டுமே செயல்படுவாயாக அர்ஜுனா அப்படின்னு வந்து சொல்கிறார். அதே போல் ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் வெளியில் போயிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு எப்படி கழுத உழைக்குதோ அது மாதிரி ஆண்கள் வந்து உழைக்க வேண்டியது இருக்குது. உலகத்தில் ஏகப்பட்ட வந்து நிறைய இப்போல்லாம் வந்து வேலை வாய்ப்புகளே ரொம்பவும் கடுமையாக இருக்குது. அதுக்காண்டி என்ன பண்ணுது, கழுத மாதிரி நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது. இப்படி கழுத மாதிரி உழைச்சி சம்பாரித்து கொண்டு வந்து வீட்டில் உள்ள தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வீட்டில் இருக்கிற மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறேன், ஆனால் வந்து என்னோட மனைவி என்றைக்குமே என்னை வந்து பாராட்டுறதே இல்லை அப்படின்னு ஆண்களோட மனோநிலைமை இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் நினைக்கும் பொழுது பெண் வந்து அவங்கள வந்து பாராட்டவே மாட்டாங்க. அப்போ ஆண்கள் நினைக்கிறாரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என்னோட மனைவி வந்து என்னை பாராட்டவே மாட்டேங்கிறா அப்படின்னு நினச்சிட்டு அவர் நினைச்சாரு அப்படின்னு அவர் அதுக்கு வேலைக்கு வந்து விருப்பப்பட்டு போக மாட்டார். அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, எந்த விதமான பற்றுதலும் வைத்து கொள்ளாதே அர்ஜுனா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, பற்றுதல்கள் இல்லாமல் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கடமைக்காக மட்டுமே வந்து செயலாற்றுவோம். அது மாதிரி அரசியல்வாதிகள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சென்னை மாநகரத்தில் வந்து வெள்ளம் வந்தப்போ அரசியல் அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, உதவிக்கு ஏன் வந்து வருவாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ பேர் மக்களுக்கு வந்து உதவி செஞ்சோம் அப்படின்னா நம்ம அடுத்த எலெக்ஷனில் அடுத்து போட்டியிடும் போது மக்கள் வந்து சொல்லலாம், மேடை போட்டு சத்தமாக சொல்லலாம், உங்களுக்கு வெள்ளம் வந்தப்பெல்லாம் நாங்கள் தான் வந்து உதவி செஞ்சோம் அப்படின்னு பயங்கரமாக சொல்லும் பொழுது ஓட்டு வந்து கிடைக்கும், அந்த ஓட்டுக்காண்டி உதவி செய்வார்கள். இது போல பலதரப்பட்ட மக்கள் பல விதமாக செயல்களின் பற்றுதல் பலன்களின் மீது பற்றுதல் வைத்து கொள்கிறார்கள். அப்படி பற்றுதல்கள் வைத்து செய்யும் பொழுது நமக்கு என்ன பண்ணோம், நம்ம அடுத்த பிறவி வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். அதுபோல் அப்புறம் அடுத்த என்ன பிரச்சனை அப்படின்னா, சில பேர் வந்து பாராட்டும் பொழுது நமக்கு உற்சாகமாக இருக்கும், பாராட்டவே இல்லைனா அப்படின்னா வந்து உற்சாகத்தை இழந்துருவோம். அதே வந்து நம்ம கடமைக்காக மட்டுமே வந்து செயலாற்றணும் அப்படின்னா, யார் பாராட்டினாலும் சரி பாராட்டவில்லை என்னாலும் சரி நம்ம என்ன நினைப்போம், இது வந்து என்னோட கடமை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்றைக்குமே வந்து செஞ்சிட்ருப்போம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, தினந்தோறும் நான் வந்து பிரவச்சனம் இப்போ கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு எல்லாம், கடவுளினுடைய அருளால் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தாலையும் என்னோடய ஆன்மீக குருவின் அனுகிரகத்தாலையும் தினந்தோறும் நான் வந்து பிரவச்சனம் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தால் இன்றைக்கி வந்து 500 டிவோட்டீஸுகளுக்கு, பக்தர்களுக்கு மேலே இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 2, 3, 4 குரூப் இருக்குது, 500 பக்தர்களுக்கு மேலே வந்து பகவானோட கிருபையில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதை இப்போ நான் நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் நீங்கள் எல்லாம் பாராட்டுறீங்க, ரொம்ப வந்து உங்களுடைய பிரவச்சன் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இல்லை பரவாயில்லையே, இவ்வளோ பேர் வந்து பாராட்டுறாங்களே, உற்சாகமாக வந்து அடுத்த நாள் பிரவச்சனம் கொடுப்பேன் நான். அதே வந்து இப்போ நீங்கள் ஒருத்தருமே இன்றைக்கி என்னடா அது யாருமே வந்து இன்றைக்கி பாராட்டலை, இன்றைக்கி யாருமே நீங்கள் பாராட்டலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உற்சாகத்தை வந்து இழந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நேற்று வந்து 20 பேர் பாராட்டினாங்க, நம்ம பயங்கர உற்சாகமாக வந்து பிரவச்சனம் கொடுத்தோம் அடுத்த நாள், அதுக்கப்புறம் யாருமே பாராட்டலை, நம்ம எதுக்கு பிரவச்சனம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு நான் வந்து முட்டாள்தனமாக நான் நினச்சேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கு அடுத்த நாள் வந்து பிரவச்சனமே கொடுக்க முடியாமல் போகிவிடும். அதனால தான் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, பலன்களின் மீது பற்றுதல் வைத்து கொள்ளாதே அர்ஜுனா, கடமைக்காக மட்டுமே செய். என்னோட கடமை என்ன இருக்கணும், பிரவச்சனம் கொடுக்க வேண்டும், அதுதான் என்னோட கடமை. நீங்கள் எல்லாருமே வந்து பாராட்டினாலும் சரி பாராட்டவில்லைனாலும் சரி நம்ம வந்து என்னோட கடமை என்ன அப்படின்னா, பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறத மக்களுக்கு வந்து எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறது என்னோட கடமை. அதுபோல் நம்ம வந்து கடமையை மற்றும் செயலாற்றணும் அப்படின்னா பகவானுக்கு திருப்தி, இங்க உலகத்துல உள்ள மனிதர்கள் நம்மளை வந்து பாராட்டுறார்களோ இல்லையோ, ஆனா பகவான் என்னைக்குமே வந்து நம்மளை வந்து கண்டிப்பா வந்து பாராட்டுவார். அதனாலதான் சொல்றாரு சம் சித்தி ஹரிதோஷனம், பகவானுடைய ஆனந்தத்துக்காண்டி நம்ம கடமைக்காண்டி மட்டுமே இது என்னோட கடமை அப்படின்னு நினைச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா பகவானுக்கு மிகவும் வந்து ஆனந்தம். அதனாலதான் கிருஷ்ணர் இங்க வந்து சில பிரபுபாதர் இந்த பொருளுரில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கடமை காண்டி மட்டுமே செயலாற்றும் பொழுது வாழ்க்கையில பரமனை நோக்கி உயர்ந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு வந்து கிருஷ்ண பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரில் சொல்றாரு. எப்படி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணிக்குள்ளேதான் தாமரை மலர் இருக்கும், ஆனா அந்த தாமரை மலர்ல தண்ணியை கொஞ்சம் ஊத்துனீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து துளி கூட அதுல வந்து இந்த தாமரை மலர்ல வந்து நிக்காது, எல்லாமே வந்து கீழே வந்து போயிடும், எந்த விதமான பற்றுதல்களுமே இருக்காது. அதுபோல இந்த சமுதாயத்துல நம்ம எந்த விதமான வேலைகளை செய்தாலும் எந்த விதமான பற்றுதல்களும் இல்லாம நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு பழகி கொள்ள வேண்டும். அப்படி நம்ம வேலைகள் செய்யறதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பகவானுடைய திருவடியை வந்து அட முடியும், பரத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இந்த பதத்துல வந்து சொல்றார். பரத்தை அடைதல்ல ஆக்சுவலா பிரபுபாதர் பொருளுரில் சொல்றார், இரண்டு விதமாக வந்து அடையலாம், ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு விதமான மக்கள் அப்படின்னா பகவானுடைய விக்கிரகத்தை வழிபடுபவர்கள், இன்னொரு விதமான மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர் பகவானுடைய ரூபத்தை ஏற்கதில்லை, அவங்களுக்கு பகவான் வந்து ரூபம் அற்றவர், அருவமாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கு ரூபம் இருக்கு, சில பேர் வந்து பகவானுக்கு ரூபம் இல்லை அப்படின்னு வந்து வாதாடுவார்கள். சாதாரண மனுஷன் நமக்கே வந்து ஒரு ரூபம் இருக்கு அப்படின்னா படைத்த கடவுளுக்கு ஏன் ரூபம் இருக்காது? அப்ப ரூபம் இருக்காது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்ப அவரால் ஏதோ ஒன்று முடியலன்னு அர்த்தம். என்னால் எனக்கு வந்து ஒரு ரூபம் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு, ஒரு ரூபம் இருக்கு, ஆனா படைத்த கடவுள் பிரம்மாண்டத்தையே படைத்த கடவுளுக்கு ரூபம் இல்லை அப்படின்னா அவரால் ஏதோ ஒன்று முடியலன்னு அர்த்தம். அவரால் ஏதோ ஒன்று முடியலன்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அதனால வந்து பகவானுக்கு வந்து ரூபம் இருக்கு. பிரம்மா பிரம்மதேவிகளை சொல்றாரு, பீனும் கொணந்தம் அரவிந்த வலாயதாட்சம் பர்காவதம் சமசி தாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோடி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மதேவர் சொல்றார், கந்தர்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம், பகவானுக்கு வந்து பகவானுடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா கந்தர்ப கோட்டி கமனீய விசேஷன், பகவான் ரொம்பவும் அழகாகவும் சுந்தரமாகவும் இருப்பான். ஒரு முறை காமதேவன் வந்து பகவானை மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமதேவன் வர்றான். அப்போ பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய அழகை பார்த்துட்டு சொக்கி கீழே விழுந்துடுறான் காமதேவனை. மன்மதர்களுக்கு எல்லாமே மன்மதனாக இருக்கக்கூடிய காமதேவனை என்ன பண்ணுறான், பகவானுடைய அழகை பார்த்து அவனே சொக்கி கீழே விழுந்துடுறான். அந்த அளவுக்கு பகவானுடைய ரூபம் சுந்தரமாக இருக்கும். அதனால பகவானுடைய பக்தர்கள்லாம் எங்க அடைகிறார்கள் அப்படின்னா பரத்தை வந்து பகவான் எங்க இருக்கிறார, வைகுண்ட லோகத்தை வந்து அடைகிறார்கள். ஆனா அருவவாதிகள் யாரெல்லாம் வந்து பகவானுக்கு உருவம் கிடையாததோ நிராகாரமா இருக்கார் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அவங்க எல்லாம் எங்க போறாங்க அப்படின்னா பகவானுடைய பிரம்மஜோதியை சென்று அடைகிறார்கள் அப்படின்னு வந்து சில பிரபுபாதர் இந்த பொருளூரில் மிகவும் வந்து அருமையா வந்து சொல்றாரு. இதுல இருந்து இந்த பதத்துல இருந்து முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து எந்த விதமான செயல்களை ஆற்றும் பொழுது நமக்கு விதிக்கப்பட்ட கடமை அப்படின்னு நினைச்சு கடமை காண்டி மட்டுமே வந்து நம்ம செயலாற்ற பழகி கொள்ள வேண்டும். ஆனா வந்து பலன்களின் மீது பற்றுதல் இல்லாமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்ம வந்து உடனே இது வந்து பகவத்கீதையில் சொல்கிற விஷயங்கள்லாம் மிகவும் உயர்ந்த விஷயங்கள், எல்லாமே வந்து ஒரே இரவில் வந்து நடக்கும், ஒரே ஒரு நாளில் வந்து எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னா வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து முடியாது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் அந்த பகவத்கீதை இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே வந்து படிப்படியாக நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக நம்மளால் வந்து கடைபிடிக்க முடியும். பகவான் 18வது அத்தியாயத்தில் சொல்றார், சர்வ தர்மான் பரித்தக்ஷ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவம் சர்வ பாபேபிய மோக்ஷை சாமி மாசுச்சகம். ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருள் ஒரு சொல்றார், அர்ஜுனன் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ சண்டையிடு, எதற்காக இடு அப்படின்னா, என்னோட விருப்பத்திற்காண்டி மட்டுமே நீ சண்டையிடு. நீ வந்து சண்டை போட்டா உனக்கு வந்து ராஜ்யம் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து அதன் மீது பலன்களின் மீது பற்றுதலுக்காண்டி சண்டை போடாதே, என்னுடைய விருப்பத்துக்காண்டி என்னுடைய ஆனந்தத்துக்காண்டி மட்டுமே நீ வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்றார். அப்படி சண்டை போடும் பொழுது என்ன சொல்றார், சர்வதர்மான் பரித்தக்ஷம் மாமேக்கம் சரணம் ரஜம், எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் சரணடை அப்படிங்கிறார். சரணடை அப்படின்னாலே சில பேருக்கு வந்து பயமா இருக்கும், என்னடா அது, எல்லாத்தையும் வந்து மனைவி மக்கள் குடும்பம் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான்கிட்ட போயிட்டு சரணடைஞ்சிருந்துமா நம்ம அப்படின்னு சில பேருக்கு வந்து கேட்கறது வழக்கம். சரணடை அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து அது பொருள் கிடையாது. சரணடை அப்படின்னா பகவானுடைய முழுக்க முழுக்க நம்ம பக்தி பண்ணி பகவானிடம் சரணடைய வேண்டும், அதுதான் உண்மையான சரணம். சரணம் அப்படின்னா பகவான் மேலே பற்றுதல் கொண்டு பகவான் பக்திக்கு பக்தியோடு நம்ம வந்து சரணடைய வேண்டும். அதுக்காண்டி மக்கள் மனைவியெல்லாம் விட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது, விட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் பிடிக்க வேண்டும். விடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், பகவானுடைய திருவடியை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அகம் துவம் சர்வ பாப்பேப்பியோ, உனக்கு கொஞ்ச நஞ்ச இருக்கிற பாவ புண்ணியங்களையும் வந்து என்ன பண்ணுவேன் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் மா சுச்சகா அப்படின்றார், எந்த விதமான கவலையை நீ படாத, என்னை வந்து அடைவாய் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதனால் நம்ம இந்த பதத்திலிருந்து முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பௌதிக லோகத்தில் செயல்களை ஆற்றும் பொழுது நம்ம எந்த விதமான பற்றுதல்களையும் இல்லாமல் அந்த பலன்களின் மீது பற்றுதல்கள் இல்லாமல் பகவானோட திருப்திக்காக மட்டுமே வந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது பகவானுடைய பகவானை பரத்தை அடைய முடியும் அப்படின்னு நம்ம இந்த சுலோகத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.